உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 800,000 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். அதாவது ஒவ்வொரு 40 வினாடிக்கும் உலகின் எங்கோ ஒரு மூலையில் ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு ஆண்டுதோறும் தற்கொலை செய்து கொள்ளும் 800,000 பேரில் 135,000 பேர் இந்தியர்கள். இந்தியாவை பொறுத்தவரை விவசாயிகள், தொழிலதிபர்கள், காவல்துறையினர், இசைக்கலைஞர்கள், திரைத்துறையினர் என்று பலர் தற்கொலை செய்யும் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இவ்வாறு தற்கொலை செய்பவர்கள் தொடர்பான செய்திகளில் அதிகம் பேசப்படுவது திரையுலக பிரபலங்களின் தற்கொலைகளாக காணப்படும் பின்னணியில் தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியாக சின்னத்திரை நடிகர்கள் தற்கொலை செய்து கொள்வது நடந்து வருகிறது. இவர்களில் சித்தி உள்ளிட்ட பல தொடர்களில் நடித்த சாருகேஷ், சின்னத்திரை நடிகை வைஷ்ணவி, வம்சம் தென்றல் உள்ளிட்ட தொடர்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்த முரளிமோகன், அரசி உள்ளிட்ட சில தொடர்களை இயக்கிய பாலாஜி யாதவ், சின்னத்திரை தொடர்களிலும் திரைப்படங்களில் நகைச்சுவை வேடங்களிலும் நடித்த சோபனா, தமிழ் மற்றும் தெலுங்கு தொடர்களில் நடித்து வந்த மயூரி, பாரதி திரைப்படம் மூலம் அறிமுகமாகி ஏராளமான தொடர்களிலும் நடித்து வந்த சாய் பிரசாந்த், சின்னத்திரை நடிகையும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான சபர்ணா, பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்த நடிகை ஸ்ரவாணி என தற்கொலை செய்து கொண்ட சின்னத்திரை பிரபலங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அந்த வரிசையில் சின்னத்திரை நடிகை சித்ராவின் மரணம் தற்போது தமிழகத்தில் பேசுபொருளாகியிருக்கிறது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்து வந்த சின்னத்திரை நடிகையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருமான சித்ரா கடந்த புதன்கிழமை சென்னையை அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதி அறையில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவருக்கு வயது 28. தோல்வி, ஏமாற்றம், அச்சம், நிராகரிப்பு போன்றவையால் வரும் மன அழுத்தம், மன உளைச்சல், மனச்சோர்வு போன்றவை தற்கொலைக்கான முக்கிய காரணங்களாக கூறப்படும் நிலையில் நடிகை சித்ராவுடனான நினைவுகள் தொடர்பிலும் அவரது மரணம் பற்றியும் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் சக நடிகையும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான ரேகா நாயர்.
சித்ராவும் நானும் ஒரே ஃபீல்டுல ஒர்க் பண்றோம். நாங்க நிறைய ஸ்டேஜ் ஷோ வந்து ரெண்டு பேரும் வெரைட்டி வெரைட்டியா பண்ணுவோம். ஃப்ரெண்ட்லியா அப்படியே அங்கங்க மீட் பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷனுக்காக நாங்க ஒன்னா போய் டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மறக்க முடியாதது. பர்சனலா ஓகே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்ல இன்னும் சந்தோஷம் இருக்கு, நான் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கேன், ஒரு சாரி வாங்கிட்டேன், ஒரு சுடிதார் வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஓப்பன் ஃப்ரெண்ட்லி யாருக்கிட்டயுமே கிடையாது சித்ரா. பட் எல்லாரையுமே ஸ்மைலியா சிரிச்சுக்கிட்டு அந்த டைம் எனி டைம் பண்ணக்கூடிய, அந்த டைம் மூவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பட் பேசிக்லி ஷி ஹேட் மோர் எஃபெக்ட், அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் அவ ஃபேஸ் பண்ணியிருக்கா, பர்சனலா நிறைய இஷ்யூஸ் அவ மீட் பண்ணியிருக்கா, நிறைய ஹர்ட்ஸ், நிறைய விதமான வழிகளை தாங்கி இருக்கா. ஆனா யாருக்கும் அது தெரியக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா இருந்தா. இதுதான் வந்து எனக்கு சித்ரா ஹைப்பா ஓடி வருவா, கட்டி பிடிப்பா, ஜாலியா ஹக் பண்ணுவா, சோ இது இப்படியா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு.
பெயர் புகழ் எல்லாம் கிடைத்தும் ஏன் இந்த பிரபலங்கள் தற்கொலை முடிவை தேடிக் கொள்கின்றனர்? பதிலளிக்கிறார் தமிழகத்தில் மனநல மருத்துவராக பணியாற்றும் டிவி அசோகன்.
அதாவது ஒரு மனிதனை ஒரு மரத்துக்கு வந்து கம்பேர் பண்ணலாம். அந்த மரத்துல இருக்கிற வேர்ன்றது ஒரு பர்சனாலிட்டி, கிளைகள்ன்றது அவன் வெளிப்படுத்தக்கூடிய பிஹேவியர். மரம் வந்து விதையா இருந்து ஒரு செடியாகி அந்த மண்ணுல இருந்து வருது, மேல வந்து கிளைகள் இருக்கு. கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா அதுல இலைகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா அதனுடைய வேர்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம எந்த லெவலுக்கு போனா கூட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு போகும் பாதை வந்து சந்தோஷமா இருந்தா நான் எங்க சேர்றேன்றது எனக்கு தெரியணும். நான் சேர்ற இடம் நல்லா சந்தோஷமா திருப்தியா இருந்ததுன்னா போற பாதையை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு. ஒரு மனிதனுடைய ஆளுமை வந்து என்னன்னா அதை வந்து ஒரு பர்சனாலிட்டின்றது ஒரு அவருடைய முகத்தோற்றமோ அழகான முகமோ அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு பல ஃபேக்டர் சேர்ந்தது ஒரு மனிதனுடைய ஆளுமைய பர்சனாலிட்டிய எப்ப புரிந்து கொள்ள முடியும்னா வெற்றி அடையும் பொழுது இல்லை, ஒரு தோல்வியின் பொழுதுதான் அந்த ரெசிலியன்ஸ் சொல்லுவோம், ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு சக்தி, அது வந்து ஒரு கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய நிலைமையில தான் ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு சக்தி பர்சனாலிட்டி புரிந்து கொள்ள முடியும். இது வந்து ஒரு பிரபலம் செலிபிரிட்டி இருக்கும் பொழுது என்ன ஆகும், அவர்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு கனவு காட்சி, ரியாலிட்டியை மீறிய ஒரு கற்பனை. சமூகத்தில் இருக்கிற தொடர்பு நிலை கூட வந்து நம்மளை வந்து பிரதிபலிக்கிறது இல்லை. அதுல இருக்கிற மதிப்பீடுகள்ல நம்மை நாம் தொலைத்து விடுகிறோம். இப்ப நான் வந்து அடிப்படையில எனக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுற ஒரு ஃபீலிங் இருக்கும், அங்க வந்து நான் வந்து அந்த டீ சாப்பிட முடியாது. அடிப்படையில என்னால வந்து சரியா வெளிப்படுத்த முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் புகழ் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் பிறந்த கல்ச்சர்ல இருந்து, என்னை உருவாக்கிய கலாச்சாரத்திலிருந்து, என்னுடைய ஆளுமையிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா விலகி வரேன். நான் வாழ்ற வாழ்க்கை வந்து கொஞ்சம் வேற இருக்கும், இருக்கிற ஆள் வேற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மாஸ்க் கட்டிட்டு யார் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். மாஸ்கை எடுத்து பாத்தீங்கன்னா தான் அந்த ஒரிஜினல் முகம் தெரியும். சமூகத்துல இருக்கிற வெற்றி அடையிற நிலைமை கூட ஒரு கொரோனா மாதிரி இந்த மடம் மட்டும் இல்லை முழுசா நம்மளை மறைச்சிடும். நம்ம இதுதான் வாழ்க்கை. அந்த போலியான கற்பனையான உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய சாதாரண பாமரத்தனமான நிஜமான ஆளுமை தெரியாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஒரு பெரிய அளவுல ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி நம்மளை ரொம்ப நம்ம மற்றவர்களிடமிருந்து நம்மிடமிருந்து நம்மை விலக வைத்து விடுகிறது. இதுதான் பிரச்சனையே அடிப்படையான காரணம்.
தொலைக்காட்சி தொடர்களில் வரும் சவால்களுக்கு சற்றும் குறையாத வகையில் நிஜ வாழ்க்கையிலும் சின்னத்திரை நடிகர்கள் பல சவால்களை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இரவு பகல் பாராத உழைப்பு, போட்டி நிறைந்த துறையில் தம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டம், பாலியல் தொல்லைகள், விபச்சாரத்திற்கான அழைப்புகள், பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்காக அவர்களது பெயரை கெடுக்கும் செயற்பாடுகள், பணச்சிக்கல், குடும்ப உறவுகளில் பிரச்சினை என்று பலதரப்பட்ட சிக்கல்களால் சூழ்ந்த சின்னத்திரை நடிகர்களின் வாழ்க்கை சில வேளைகளில் சோகமாக முடிந்துவிடுகிறது. சின்னத்திரையின் பிரதிநிதியாக தாம் இந்த துறையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் பகிர்ந்து கொள்கிறார் ரேகா நாயர்.
பெரிய திரை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்னா அந்த படம் எடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 30 நாள்ல இருந்து 1 வருஷம் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேகா யார் அப்படின்னு தெரியறதுக்கு 1.5 வருஷம் ஆகலாம். அதுக்குள்ள நம்மளுடைய ஆசைகள் கனவுகள்லாம் கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆயிடும். பட் சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் காலையில நீங்க என்ன பண்றீங்களோ அந்த காலையில நீங்க பண்ற விஷயத்த இமீடியட்டா ஒரு அடுத்த 1 ஹவர்ல உங்களுக்கு வெளியில டெலிகாஸ்ட் ஆயிடும். அந்த வெளியே டெலிகாஸ்ட் ஆன உடனே நம்ம வந்து அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்க்குள்ள போயிடுவோம். ஒன்னு அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம் அப்படின்னு. சோ இந்த புகழ் வேகமா வருது, அதை தாண்டி அந்த புகழை தேடி இருக்கக்கூடிய பெண்களை குறிவைக்கக்கூடிய நிறைய புரோக்கர்ஸ் பிராஸ்டியூட்டா அந்த பொண்ணுகளை மாத்துறது, காதலிகளா மாத்துறது, பணம் கொடுக்காம நிறைய நேரங்கள்ல அந்த பெண்களை பயன்படுத்துறது, சில பல போட்டோ ஷூட்டுக்கு இலவசமா கூப்பிடுறது. ஏன்னா சம்பள குறைவு இங்க, அந்த சம்பள குறைவுக்கு அவர்கள் அதிகப்படியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை தேடி போறது, வேலை இல்லாத பிரச்சனைகள், இப்படி நிறைய இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து அப்படியே ரவுண்டிங் ஆகிறதுனால எந்த பாயிண்ட்லயும் அவங்களுக்கு டிப்ரெஸ் ஆகலாம். ஐயோ எனக்கு ஐபோன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, நான் ஒரு கெட்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹாஸ்டல்ல இருக்கிற கேர்ள்ஸ் வந்து இமீடியட்டா வந்து வேற வேற சிட்டில இருந்து வந்து இன்னைக்கு தங்கி ஹாஸ்டல்ல இருப்பாங்க, அவங்க இமீடியட்டா வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதுல அகேன்ஸ்டா பேசுவாங்க, தப்பா பேசுவாங்க, இதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியறது இல்ல. சோ அந்த பக்குவம் இல்லாம நிறைய பேர் காலேஜுக்கே போகாம ஸ்கூலுக்கே போகாம டிஸ்கன்யூ பண்ணவங்க எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க. சோ ஒரு தெளிவான மனநிலை இல்லாத நிறைய பேர், 90% பேர், ஒரு 10% பேர் தான் ஓகே வேலை இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அதை பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதர்வைஸ் இந்த 90% பேர் ட்ரிங்க்ஸால, செக்ஸால, டிப்ரெஷன்னால, ஓவர் ஒர்க்லோட்னால, வித்தவுட் ஒர்க்னால, இப்படி நிறைய விஷயங்களால அவங்களுக்கு இந்த சூசைட் அப்படிங்கிற ஆப்ஷனை சீக்கிரம் சூஸ் பண்ணிக்கிறாங்க.
இதேவேளை ஒருவரின் தற்கொலை என்பது அவர் சார்ந்த குடும்பத்தை பாரதூரமாக பாதிக்கும் அதே நேரம் ஒருவரின் தற்கொலையொட்டி பல முன்முடிவுகளை மக்கள் பரப்புவதாகவும் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறார் மனநல மருத்துவர் டிவி அசோகன்.
இதை வந்து கொஞ்சம் சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை, சரியான அவேர்னஸ் இல்லை. இன்னமும் இந்தியா போன்ற பாத்தீங்கன்னா ஒரு காதல் பண்ணும்போது, அதாவது எல்லா விதமான விஷயங்களும் இங்க நடக்குது, எல்லா விதமான மீறல்களும் இருக்கு, ஆனா நம்ம கலாச்சாரம் என்ற ஓர்வையில தப்பா தவறா பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்னன்னா ஒரு அழகா சொல்லுவேன், இந்தியாவில் இருக்கிற மனப்பான்மை எப்படின்னா ஒரு பிணம் வந்து போகும் பொழுது இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப பெரிய அதிசயம் என்னன்னு கேட்ட பொழுது தர்மன் சொல்றான், அப்படியே ஒரு பிணம் கோயில் இருக்கு சுடுகாட்டுல, அது பின்னாடி நடந்து போயின்னு இருக்காங்க, நடந்து போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்களாம், என்ன சீக்கிரம் செத்துட்டான், இந்த மாதிரி கொஞ்சம் உடம்ப பார்த்திருக்கலாம், இந்த மாதிரி அவனை பற்றி வந்து கொஞ்சம் வித்தியாசமான தங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்வையை வந்து வெளிப்படுத்துறாங்களா, என்னன்னா எந்த மனப்பான்மையிலனா அவன் மட்டும்தான் செத்துட்ட மாதிரியும் மற்றவர்கள் எல்லாம் நிரந்தரமாக இருக்கிற மாதிரிதான் இருக்காங்க. இந்த உலகத்துல இந்தியாவில இன்னும் அந்த மனப்பான்மை என்னன்னா அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் நீதிபதிகளாகவும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு டிஃபென்ஸ் லாயரா தான் இருக்கும். போதுமான அவேர்னஸ் இல்ல, பேசக்கூடிய எனக்கே வந்து தற்கொலை எண்ணங்கள் வரலாம், யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். என்னன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலுன்ற மாதிரி ஒரு வகுப்புக்குல ஒரு வாத்தியார் வந்து திட்டம் பொழுது அந்த உடனே அந்த பொண்ணு வந்து போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டுன்னா உடனே வாத்தியார திட்டுறது, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே டிப்ரெஷன் இருக்கலாம், அல்லது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சாதாரண ஒரு சச்சரவு இருக்கலாம், கருத்து வேறுபாடு இல்லாத திருமணங்களே கிடையாது, ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு மன வருத்தம் இருக்கலாம், உடனடியாக வந்து நேற்று பாத்தீங்கன்னா ஒரு தற்கொலை வந்து போஸ்ட்மார்டம் பண்ணப்பட்ட பிறகும் அந்த குடும்பத்தார்கள் சொல்லுவது வந்து அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியுது. மக்கள் நம்புறாங்க என்னன்னா இதுதான் காரணம்னு, நம்ம அதாவது தெரிவதற்கு முன்னையே மீடியா வேற ட்ரையலை நடத்திடுது, போதுமான அவேர்னஸ் இல்லை. தற்கொலைன்றது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதுதான், அதை வந்து நம்ம வந்து அடுத்து வந்து அதை மீட்டு எடுக்கணும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும், எல்லாருக்குமே ஐந்தில் ஒருவருக்கு வந்து மனநோய் வரக்கூடிய மனப்பிரச்சனை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் குடும்பத்தையும் சேர்த்துதான் மனப்பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
தற்கொலை சம்பவங்களை தடுப்பதற்கும் மனநல உதவிகளை வழங்குவதற்கும் ஆஸ்திரேலிய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்கள் பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் நிலைமை எப்படி இருக்கிறது? அங்கு இடம்பெறும் அதிகரித்த தற்கொலைகளை தடுப்பதற்கு என்ன செய்யப்பட வேண்டும்? பதிலளிக்கிறார் மனநல மருத்துவர் டி வி அசோகன்.
அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அழகான திட்டங்கள் வந்து அரசு சார்பில் மாவட்ட மனநல திட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும், அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் வந்து ரொம்ப அழகா இருக்கு. எல்லாத்துக்கும் ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம் வந்து இம்யூனைசேஷனாலும் சரி, ஒவ்வொரு பிஹெச்சிலையும் வந்து மனநோய்க்கு மன பிரச்சனைக்கு மருந்து மாத்திரைகள் இருக்கு. ஒரு 10 PHC அதாவது வந்து அதுதான் அது ஒவ்வொரு கிராமத்துகள்லயும் இருக்கும். அந்த இடத்த ஒரு 5-10 இதுக்கு வந்து ஒரு மனநல மருத்துவர் போறார். மனநல மருத்துவர் போயிட்டு அந்த பொது மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, ஒரு பிஹெச்சியில 3 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேண்டிய விஷயங்கள் தெரியும், அவங்களுக்கு வந்து மாத்திரைகள் கொடுக்குற அளவுக்கு, பாதுகாப்பு எடுக்கிற அளவுக்கு, ஒரு மனநல ஆலோசனை பண்ற அளவுக்கு இருக்கு. NGOs இங்க வந்து இது பண்றாங்க, திட்டங்கள் நல்லா இருக்கு. இன்னும் வந்து அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பிரமாதமா இருக்கு, நிச்சயமா வந்து கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அங்க என்ன பிரச்சனைனா அந்த மக்களின் போக்கு இருக்குல்ல, பார்வை இருக்குல்ல, மனநோயினாலே என்னமோ வந்து அதை வந்து அவனை ஒதுக்குறது, அதாவது சொந்த வீட்டிலே ஒதுக்குறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கொஞ்சம் வந்து அவேர்னஸ் இருக்கணும், ஸ்டிக்மா இருக்கக்கூடாது. படித்தவர்கள் மத்தியிலே, மருத்துவர்கள் மத்தியிலே கொஞ்சம் மனநோயினா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, அந்த போக்கு மாறினா நல்லா இருக்கு.
வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், சாவதற்கல்ல. மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் உடனடியாக உதவி பெறுமாறு ஊக்குவிக்கிறோம்.